5. கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்த பெருங்கூட்டத்தாரில் அநேக பரிசேயர்களும் இருந்தார்கள். அங்கிருந்த சிலர் அவரை மேசியாவென ஏற்றுக்கொண்டதை கேட்டு ஏளனம் செய்தார்கள். மாயமாலமின்றி போதிக்கிற அவர் எவ்வாறு இஸ்ரவேலை உலகமனைத்தையும் ஆளுகிற ராஜ்யமாக கொண்டு செல்வாரென தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டனர். ஐசுவரியம், அதிகாரம் அல்லது அந்தஸ்து இல்லாமல் எவ்வாறு அவர் அந்த புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்? அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்த கிறிஸ்து பின்வருமாறு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? மார்க் 4:30. உலக இராஜ்யங்களுக்குரியவைகளில் எதுவுமே அதற்கு ஒப்பிட்டுச் சொல்வதற்கு பயன்படவில்லை. நாகரிகமுள்ள எந்த சமுதாயமும் அதற்கு அடையாளமாக்க பயன்படும் பொருளை அவருக்கு வழங்க இயலவில்லை. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். அது பூமியில் விதைக்கப்படும்போது பூமியிலுள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை பரப்பும். விதைக்குள் தேவன் புகுத்தியுள்ள உயிர் நியதி செயல்படத் துவங்கும் போது முளை வளருகிறது. எந்தவித மனித சக்தியையும் சார்ந்து அதன் வளர்ச்சி இருப்பதில்லை. அப்படியே கிறிஸ்துவின் இராஜ்யமும் இருக்கிறது. அது புது சிருஷ்டிப்பின் அனுபவமாகும். அதன் வளர்ச்சி நியதிகள் இவ்வுலக இராஜ்யங்களின் சட்டத்திற்கு எதிரிடையாக உள்ளது. உலக அரசுகள் படைபலத்தால் தாக்கு பிடிக்கின்றன, போர் நடத்தி தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுகின்றன. ஆனால் புதிய இராஜ்யத்தின் ஸ்தாபகர் சமாதான பிரபு. கொடிய மிருகங்களை உருவகங்களாக வைத்து உலக இராஜ்யங்களை பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் கிறிஸ்துவோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்து வர்ணிக்கப்படுகிறார். யோவான் 1:29. வலுக்கட்டாயமாக மனச்சாட்சியை வற்புறுத்தும் திட்டம் எதுவும் அவர் ஆளுகையில் இல்லை. உலக இராஜ்யங்களைப் போலவே தேவனுடைய இராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட யூதர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். நீதியை பெற்றுக்கொள்ள வெளிப்பிரகாரமான நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். அதற்கான திட்டங்களையும் முறைகளையும் வகுத்தார்கள். ஆனால் கிறிஸ்து ஒரு நீதியை புகுத்துகிறார். சத்தியத்தையும் நீதியையும் புகுத்தி தவறுகளையும் பாவத்தையும் பலமிழக்கச் செய்கிறார். இயேசு இந்த உவமையைச் சொன்னபோது அருகிலும் தூரத்திலும் இருந்த கடுகு செடிகள் புற்களுக்கும் தானியங்களுக்கும் மேலாக வளர்ந்து லேசான காட்டில் கொப்புகளை ஆடவிட்டிருக்கும். பறவைகள் கிளைவிட்டு கிளை தாவி இலைகளுக்குள் மறைந்து பாடியிருக்கும். ஆனால் பிரமாண்டமாக வளருகிற இந்த தாவரம் முளைக்கிற விதையானது விதைகளிலெல்லாம் மிகச்சிறியது. முதலாவது இளந்தண்டு வரும். ஆனால் அது வீரியமிக்கதாக இருந்து பச்சை பசேலென ஓங்கி வளர்ந்து பிரம்மாண்டமான அளவை எட்டும். அதுபோன்றதுதான் கிறிஸ்துவின் விராஜ்யமும். ஆரம்பத்தில் சாதாரணமானதாக முக்கியத்துவமற்றதாக தெரியலாம். உலக இராஜ்யங்களோடு ஒப்பிடுகையில் எல்லாவற்றையும் விட அற்பமானதாக தோன்றலாம். கிறிஸ்து தம்மை ராஜாவெனச் சொன்னபோது இவ்வுலக மன்னர்கள் பரிகசித்தார்கள். ஆனாலும் சுவிசேஷம் சுட்டிக்காட்டுகிற ராஜ்யமானது தெய்வீக ஜீவனுடையது. இயேசு தம் சீடர்களிடம் ஒப்புவித்த மகத்தான சாத்தியங்களில் அதைக் காணலாம். அந்த ராஜ்யம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தது, அதன் செல்வாக்கு எவ்வளவு தூரம் பரவிச் சென்றது. கிறிஸ்து இந்த உவமையைச் சொன்னபோது இந்த புதிய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட கலிலேய விசுவாசிகள் ஒரு சிலரே அங்கிருந்தனர். அவர்கள் ஒரு சிலராக இருந்ததாலும் வறுமையில் இருந்ததாலும் இயேசுவை பின்பற்றின அந்த சாதாரண மீனவர்களைப் போல தாங்களும் நினைப்பதில் அர்த்தமில்லையென்றே மீண்டும் மீண்டும் காரணம் சொன்னார்கள். ஆனால் கடுகு விதை வளர்ந்து உலகம் முழுவதற்கும் கிளைகளைப் பரவ வேண்டும். அப்போது மனிதர்களின் இதயங்களில் நிறைந்திருந்த உலக ராஜ்யங்கள் குறித்த மகிமை அழிந்து மகத்தானதும் எங்கும் பரவிச் செல்கிறதுமான வல்லமையாக கிறிஸ்துவின் ராஜ்யம் நிலைக்க வேண்டும். முதலாவது, சிறிதளவில் கிருப இதயத்தில் செயல்பட ஆரம்பிக்கிறது. பேசப்படும் ஒரு வார்த்தை, ஆத்துமாவிற்குள் வீசும் ஒரு ஒளிக்கதிர், தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு செல்வாக்கு புதியதொரு ஜீவியத்தின் ஆரம்பமாக அமைகிறது. அதன் முடிவுகளை யார் அளவிட முடியும்? கடுகு விதை குறித்த உவமையானது கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியைப் பற்றி மட்டுமே சுட்டிக்காட்டவில்லை. மாறாக ராஜ்யத்தினுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் உவமையில் சொல்லப்படும் அனுபவம் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. ஒவ்வொரு சந்ததியிலும் தேவன் தமது சபைக்கு விசேஷித்த சத்தியத்தையும் விசேஷித்த வேலையையும் வைத்திருக்கிறார். உலக ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைக்கப்பட்டுள்ள சத்தியம் சிறு பிள்ளை போல தாழ்மையுள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சுயத்தை தியாகம் செய்யுமாறு அது அழைக்கிறது. அதற்காக போராட வேண்டிய போராட்டங்களும் பெற வேண்டிய வெற்றிகளும் உள்ளன. ஆரம்பத்தில் இந்த போராட்டத்தில் நிற்பவர்கள் சிலரே. உலகத்தில் அதிகாரமுள்ளவர்களும் உலகத்தோடு ஒத்துப்போகும் சபையும் இவர்களை எதிர்த்து புறக்கணிக்கிறார்கள். கிறிஸ்துவின் முன்னோடியான யோவான் ஸ்நானனை பாருங்கள். தனியாளாக நின்று யூத தேசத்தின் பெருமையையும் ஆச்சார முறைகளையும் கண்டித்தார். ஐரோப்பாவிற்கு முதன்முதலில் சுவிசேஷம் சுமந்து சென்றவர்களை பாருங்கள். பவுல் சீலாவின் ஊழியத்தை பாருங்கள். கூடாரத் தொழிலாளிகளான இருவரும் தங்களோடு இருந்தவர்களுடன் துரோவாவிலிருந்து பிலிப்பிற்கு கப்பல் ஏறிய போது எவ்வளவு நம்பிக்கையற்ற தெளிவற்ற நிலை காணப்பட்டது. பின்பு முதியவரான பவுல் சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் ராயரின் அரண்மனையில் கிறிஸ்துவை பிரசங்கித்ததை பாருங்கள். ரோம பேரரசின் அஞ்ஞான மார்க்கத்தை எதிர்த்து நின்ற சிறு கூட்ட அடிமைகளையும் விவசாயிகளையும் பாருங்கள். உலக ஞானத்திற்கு பேர்போன பகட்டான சபையை எதிர்த்து நின்ற மார்ட்டின் லூதரை பாருங்கள். பேரரசருக்கும் போப்புவுக்கும் எதிராக தேவ வார்த்தையில் உறுதியாக நின்று, இதுவே என்னுடைய நிலை, இதில் மாற்றமே இல்லை, தேவன் எனக்கு உதவி செய்வாராக என்று கூறியதை பாருங்கள். ஆச்சார முறைமைகளுக்கும் சிற்றின்ப போக்கிற்கும் நாத்திகத்திற்கும் மத்தியில் கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையும் பிரசங்கித்த ஜான் வெஸ்லியை பாருங்கள். அஞ்ஞான உலகின் அவல நிலையால் பாரமடைந்து அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கிற சிலாக்கியத்தை தரும்படி கெஞ்சினவரை பாருங்கள். மத அதிகாரம் அவருக்குச் சொன்ன பதிலை கேளுங்கள். வாலிபரே, நீங்கள் சும்மா இருங்கள். அஞ்ஞானிகளை தேவன் ரட்சிக்க விரும்பும் போது உங்கள் உதவியோ எங்கள் உதவியோ இல்லாமல் அவரே அதைச் செய்து கொள்வார். அந்தத் தலைமுறையில் பக்திமார்க்க சிந்தையோடு இருந்த அந்த மாபெரும் தலைவர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன் சத்தியத்தின் விதையை தூவினவர்களின் புகழ்பாடி அவர்கள் விட்டுச் சென்ற நினைவு சின்னங்களை கட்டி எழுப்பினார்கள். இந்த வேலையைச் செய்யாமல் அதே விதையிலிருந்து முளைத்து வருகிற முளையை மிதிக்க இன்று அநேகர் புறப்படவில்லையா? மோசேயுடனே தேவன் பேசினாரென்று அறிவோம். இவன் அவர் அனுப்பிய தூதுவர்தான் கிறிஸ்து. எங்கே இருந்து வந்தவனென்று அறியோம் என்கிற அதே குரல் இன்றும் கேட்கிறது. யோவான் 9:29. முற்காலங்களைப் போலவே இந்த காலத்திற்கான விசேஷித்த சாத்தியங்கள் மத அதிகாரமுள்ளவர்களிடத்தில் காணப்படாமல் தங்கள் கல்வியையும் ஞானத்தையும் வைத்து தேவ வார்த்தையை விசுவாசிக்க முற்படாத ஆண்களிடமும் பெண்களிடமும் தான் காணப்படுகிறது. எப்படியெனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 1 Corinthians 1:26-28. உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பெலத்தில் நிற்கும்படிக்கு தேவன் அப்படிச் செய்தார். 1 Corinthians 2:4. இந்த கடைசி தலைமுறையில் கடுகு விதை குறித்த ஓமையானது குறிப்பிடத்தக்க வகையில் வெற்றிகரமாக நிறைவேறவுள்ளது. சிறிய விதை மிகப்பெரிய மரமாக வளரும். எச்சரிப்பின் இரக்கத்தின் கடைசி செய்தி சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். Revelation 14:6-14. தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி தேவன் கிரியை செய்வார். Apostles 15:14. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிருக்கும். Revelation 18:1.